நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி விவசாயி FM 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வேளாண்மை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனையில ஆள் பற்றாக்குறை அப்படிங்கறது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. இதை தவிர சுற்றுச்சூழல் மாசுபாடு அப்படிங்கறதும் இன்னைக்கு உலகத்தையே பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் தீர்வு தரக்கூடிய வகையில நானோ தொழில்நுட்பம் அப்படிங்கிற புதிய அறிவியல் நுட்பம் எந்த வகையில உதவியா இருக்கு, அந்த விவரங்களை தான் இப்ப சொல்ல போறாங்க. நானோ தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் முனைவர் சி.ஆர். சின்னமுத்து அவங்க.
இந்தியாவில் சுமார் 60% சாகுபடி நிலங்களில் வந்து மானாவாரியாக பயிரிடுறோம். இந்த மானாவாரி நிலங்களில் முக்கிய பிரச்சனை வந்து களை கட்டுப்பாடு. மானாவாரி நிலங்களில் தண்ணி குறைவாக இருக்கிறதுனால, தண்ணி பற்றாக்குறையாக இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ களைக்கொல்லியை தெளிக்க முடியாது. களைக்கொல்லியை தெளிச்சோம்னா மானாவாரி நிலங்களில் வெப்பத்தினால அந்த களைக்கொல்லியை ஆவியாகி வீணாக போயிடும். ஸோ வேறு வழி இல்லாமல் நாம் விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா மெஷினை விட்டு களை எடுக்கணும், இல்லைன்னா ஆளுகளை பயன்படுத்தி களை எடுக்கணும். ஆளுகளை பயன்படுத்தி களை எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஏக்கராவுக்கு கிட்டத்தட்ட 100 ஆள்லேருந்து 120 ஆள் வரை தேவைப்படும். ஸோ லாபம் வந்து ரொம்ப பாதிக்கப்படாதுல. மெஷினை வச்சு களை எடுக்க முடியாத காரணம் என்னென்னா நம்மகிட்ட வந்து பயிருக்கு பயிர் சரியான இடைவெளி இருக்காது. அப்புறம் மழை பெய்யும் போது களை முளைச்சிட்டா ஒரே நேரத்தில் எல்லா பகுதிக்கும் மெஷின் பத்தாது. மெஷின் போதாததுனால களை எடுக்க முடியாமல் அதில் சில சமயம் வந்து பயிர் மொத்தத்துக்குமே நம்மளுக்கு களையினால் பாதிக்கப்பட்டு மகசூல் இழப்பு ஏற்படும். அதுக்கு பதிலாக இப்போ நாங்கள் நேனோ சயின்ஸ் தொழில்நுட்பத்தில் ஒரு புதிய களைக்கொல்லியை உருவாக்குறதுக்காக ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்கோம். இந்த புதிய களைக்கொல்லி என்ன பண்ணோம்னா மழை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வயலில் தெளிச்சிடலாம். அப்படி தெளிக்கும்போது அந்த களைக்கொல்லி வயலில் மேற்பரப்பில் அப்படியே படிந்திருக்கும். எந்தவித வெப்ப காரணிகளாலும் அந்த களைக்கொல்லி வந்து கெட்டு போகாது. எப்போ மழை பெய்யுதோ அப்போ வந்து அந்த களைக்கொல்லி நீரில் கரைஞ்சி மண்ணினோட மேற்பரப்பில் ஒரு லேயர் மேலே பரவிடும். அப்படி பரவும்போது நம்மளுக்கு வந்து புதுசாக முளைச்சி வர்ற களைகளை வந்து கட்டுப்படுத்திடும். உதாரணத்துக்கு எப்படின்னா இப்போ பயிர் விதைச்சு ஒரு 15 நாள் கழித்து மேல் மண்ணில் ஈரம் இருக்காது, ஆனால் ஒரு மழை பெஞ்ச உடனே களை முளைச்சி வரைஞ்சிரும். இந்த களையை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம வந்து களைக்கொல்லி போடணும். மண்ணில் ஈரம் இருந்தால் தான் இந்த களைக்கொல்லி வந்து நம்மளுக்கு வந்து களையை கட்டுப்படுத்தும். ஈரம் வந்து மழை எப்போ பெய்யுது நம்மளுக்கு தெரியாது. ஸோ முதலே போட்டு வைக்க முடியாது. ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த நானோ தொழில்நுட்பத்தில் களைக்கொல்லியை உருவாக்கியிருக்கிறோம். இந்த களைக்கொல்லி மண்ணின் மேற்பரப்பில் படிஞ்சிருக்கும், மழை பெய்யும் போது கரைஞ்சி நம்மளுக்கு வந்து களையை கட்டுப்படுத்திடும். இது ஒரு முக்கியமான தொழில்நுட்பம். அடுத்த முக்கிய பிரச்சனை என்னென்னா நீர் பாய்ச்சல் நிலங்களில் களைக்கொல்லி தெளிக்கிறோம். இந்த களைக்கொல்லி வந்து முதல் ஒரு 4 நாள்லேருந்து 3 வாரங்களுக்கு மட்டுமே முளைத்து வரும் களைக்கொல்லியை கட்டுப்படுத்தும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு மெஷின் வச்சு களை எடுக்கணும், இல்லைன்னா ஆளுகளை உபயோகப்படுத்தி களை எடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு செலவு ஏற்படுது. இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா பயிர் அறுவடை வரைக்குமே நம்மளுக்கு களை முளைச்சு வரக்கூடாது. ஸோ இதுக்கான ஒரு தொழில்நுட்பத்தையும் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறோம் இந்த நேனோ களைக்கொல்லி மூலம். இந்த நேனோ களைக்கொல்லி என்ன பண்ணோம்னா பயிர் விதைச்சு 3வது நாள் வந்து மண்ணில் மேல் பரவிட்டோம்னா ஒவ்வொரு முறையும் நம்ம நீர் பாய்ச்சும் போது அதுக்கு தேவையான களைக்கொல்லி மட்டும் அந்த நிலத்தில் பரவ செய்யும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை நீர் பாய்ச்சும் பொழுதுமே நம்மளுக்கு களைக்கொல்லியோட கான்சன்ட்ரேஷன் அதாவது அதனுடைய அடர்த்தி மண்ணில் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு பயிர் அறுவடை வரைக்குமே முளைத்து வரும் களைகளை கட்டுப்படுத்தும். அதனால நம்மளுக்கு வந்து மேற்கொண்டு ஆள்கள் மூலமாகவோ அல்லது களைக்கொத்து மூலமாகவோ அது மெஷின் வச்சோ களையை கட்டுப்படுத்த வேண்டியதில்லை. ஸோ நம்மளுக்கு வந்து பயிர் அறுவடை வரைக்குமே காட்டில் களை முளைக்காது. களை முளைக்காம இருந்ததுன்னா பயிர் உள்ள சத்துக்கள் வீணாகாது, பயிருக்கு எந்த இடர்பாடும் ஏற்படாது. பயிர் எவ்வளவு மகசூல் கொடுக்குமோ அந்த அளவுக்கு மகசூல் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஆள் குறைச்சல் சத்துக்கள் மற்றும் பயிர் இடர்பாடுகள் இருக்காது, பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த நானோ தொழில்நுட்பத்தில் நானோ களைக்கொல்லி சீசன்லாம் கண்ட்ரோல் சொல்லுவாங்க, அதாவது பயிர் அறுவடை வரைக்குமே களை முளைச்சு வராமல் தட்டுப்படுத்தும். இது ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சி இது நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த முக்கியமான ஒரு ஆராய்ச்சி என்னன்னா நம்ம சில களைக்கொல்லி போட்ட உடனே சில களைக்கொல்லிகள் நிலத்தில் பல நாளைக்கு தங்கியிருக்கும். உதாரணத்துக்கு நம்ம வந்து கரும்புக்கு மக்காச்சோளத்துக்கு சோள பயிர்களுக்கு அட்ராசின்னு ஒரு களைக்கொல்லி போடுவோம். அந்த களைக்கொல்லி வந்து பயிர் அறுவடை முடிந்த பிறகு கூட நிலத்துல தங்கியிருக்கும். உதாரணத்துக்கு இந்த களைக்கொல்லி வந்து கிட்டத்தட்ட 18 மாசம் 1.5 வருஷம் நிலத்துல இருக்கும். இப்போ கரும்புனா நம்ம மருதாம்பு விடுறோம், அதனால 2 வருஷத்துக்கு வந்து இந்த களைக்கொல்லி வந்து களை வராம கட்டுப்படுத்தும், கரும்புக்கு இந்த பிரச்சனை இல்லை. பட் மக்காச்சோளமோ அல்லது சோளமோ வந்து 90 to 120 நாளுக்குள்ள அறுவடை ஆகும். ஆனா இந்த களைக்கொல்லி வந்து 18 மாசம் அதாவது 1.5 வருஷம் வந்து நிலத்தில் இருக்கிறதுனால வேற ஒரு பயிர் வகை பயிர்களை போட்டோம்னா, உதாரணத்துக்கு உளுந்து, நிலக்கடலை, தட்டைப்பயிர் இது மாதிரி பயிர்களை போடும்போது அந்த பயிர் வந்து பாதிக்கப்படும். அதாவது முதல் பயிருக்கு போட்ட களைக்கொல்லி இரண்டாவது பயிருக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். வெளிப்படையா நம்மளுக்கு தெரியாது, அந்த இலையில் கருகள் இருக்கும், இல்ல இலை சுருண்டு போயிருக்கும், இல்ல அதனுடைய எதிர்பார்க்கப்பட்ட மகசூல் கிடைக்காது. எப்படி அந்த களைக்கொல்லி அடுத்த பயிருக்கு வந்து பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு ரெடி பண்ணணும்னா, ஒண்ணு வந்து நம்ம நிறைய மக்கின உரங்களை, குப்பை உரங்களை போடணும், தொழு உரங்களை போடணும். இந்த தொழு உரங்கள் வந்து மண்ணில் இருக்கிற நுண்கிருமிகளை வந்து பெருக்குவதற்கு பயன்படும். இந்த நுண்கிருமிகள் வந்து நிலத்தில் உள்ள அதிகப்படியான களைக்கொல்லிகளை வந்து அதை உடைச்சு அதனுடைய வீரியத்தை குறைச்சிடும். ஸோ இதுக்கு நம்ம வந்து 1 வருஷம் அல்லது 18 மாசம் வெயிட் பண்ணணும், 1.5 வருஷம் வெயிட் பண்ணணும். அதுக்கு பதிலாக நாங்கள் நானோ தொழில்நுட்பத்தில் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம், ஒரு நானோ மெட்டீரியலில் உருவாக்கியிருக்கோம். ஸோ அது என்ன பண்ணோம்னா, எங்கள் லேபில் வந்து செஞ்ச முடிவுப்படி கிட்டத்தட்ட 88% களைக்கொல்லியை 24 மணி நேரத்தில் அதனுடைய வீரியத்தை குறைக்க செய்யுது. ஸோ இப்போ இந்த நானோ மெட்டீரியலை நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அது Fe3O4 அயன் ஆக்சைடு நானோ பாட்டிகள் சொல்லுவாங்க, அல்லது ஜீரோ வேலண்ட் அயன் நானோ பாட்டிகள் சொல்லுவாங்க. இது வந்து அதிக அளவில் வீரியம் கொண்டது. அதிகப்படியான களைக்கொல்லி நிலத்தில் தங்கியிருந்ததுன்னா அதை வீரியத்தை குறைச்சி அடுத்த பயிருக்கு வழி வகிக்குது. இப்போ இதை வந்து நாங்கள் வந்து லெபார்டரி முறையில் அங்கே ஆராய்ச்சி கூட்டத்தில் செஞ்சு பார்த்ததில் எங்களுக்கு 88% வீரியத்தை வந்து 24 மணி நேரம் குறைச்சிருது. இயற்கையில் 18 மாசங்கள் தேவைப்படும். ஸோ இது ஒரு ரொம்ப எங்களுக்கு வந்து நன்மை தரக்கூடிய ஒரு ஆராய்ச்சி. இதை வந்து நாங்கள் இப்போ ஆராய்ச்சி கூடுதல் மட்டும் இருக்கு, இன்னும் வந்து நிலத்தில் நாங்கள் இன்னும் பயன்படுத்தி பார்க்கல. நிலத்தில் பயன்படுத்தி பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் சிறிது காலம் தேவைப்படும். ஸோ இது ஒரு உபயோகமான ஒரு ஆராய்ச்சியோட முடிவாக இருக்கும். இது போக நானோ களைக்கொல்லி பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னேன், மழை பெய்யும் போது இந்த நானோ களைக்கொல்லி வந்து அதில் மூடிக்கிற கேப்சூல் ஓப்பன் ஆகி களைக்கொல்லியை வெளியே விடும். அந்த களைக்கொல்லி வந்து களை கட்டுப்படுத்த சொன்னேன். நம்மளுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், இந்த மழை பெஞ்ச உடனே அந்த களைக்கொல்லி வந்து மூடிக்கிற ஓட்டிலிருந்து வெளியே வரும்போது பயிர் பாதிக்காதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். இது வந்து நாங்கள் உபயோகப்படுத்திட்டு இருக்கிற களைக்கொல்லி தான், மற்ற பாசன பயிர்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அதே களைக்கொல்லியை தான் நாங்கள் இதுக்கும் பயன்படுத்துகிறோம். இந்த களைக்கொல்லி தேர்வு முறையில் தான் உபயோகப்படுத்துகிறோம். அதாவது ஒரு களைக்கொல்லி வந்து களைகளை மட்டும்தான் கட்டுப்படுத்தும், அதனால தான் பேரே களைக்கொல்லி. எந்தவித சூழ்நிலையிலும் பயிர்களுக்கு எந்தவித கேடு ஏற்படாது, மண்ணிற்கும் எந்தவித கேடு ஏற்படாது. இப்போ இந்த நானோ களைக்கொல்லியை சுற்றியுள்ள ஓடு வந்து ஒரு உரமாக தான் பயன்படுது. இப்போ MnCO3 மேங்கனீஸ் கார்பனேட்டுங்கிற ஒரு கேப்சூல் வச்சு தான் நாங்கள் வந்து இந்த நானோ களைக்கொல்லி உருவாக்குறோம். இந்த மேங்கனீஸ் கார்பனேட்டுங்கிறது நம்மளுக்கு பயிருக்கு பயன்படக்கூடிய ஒரு உரம். இந்த களைக்கொல்லி வந்து அந்த மேங்கனீஸ் கார்பனேட்லேருந்து வெளியே வந்த பிறகு அந்த களைக்கொல்லி களையை கட்டுப்படுத்தும். இந்த மேங்கனீஸ் கார்பனேட்டுங்கிறது மேங்கனீஸ்ங்கிற சத்தா மாறி பயிருக்கு பயன்படுது. ஸோ இந்த நானோ களைக்கொல்லியை பயன்படுத்துறதுனால மாணவர் நிலங்களில் பயிர்களுக்கு எந்தவித கேடு ஏற்படாது. அதே சமயம் நம்ம போடுற நானோ களைக்கொல்லி வந்து உரமாகவும் பயன்படுது, பயிருக்கு சத்தாகவும் பயன்படுறதுனால நம்மளுக்கு விளைச்சலும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது, களையும் கட்டுப்பாடாயிரும்.
களை கட்டுப்பாட்டுலையும் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறதுலையும் நானோ தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு உதவியா இருக்கு அப்படிங்கறத பத்தி நிறைய விவரங்கள் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க பேராசிரியர் CR சின்னமுத்து அவங்க.
அடுத்த ஒரு முக்கியமான நம்ம விவசாயத்துல என்ன பிரச்சனைனா கோரை. இந்த கோரை வந்து உலக அளவுல எல்லா நாடுகளிலுமே எல்லா விவசாய நிலங்களிலுமே பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருக்குது. இது ஒரு தடவை இந்த கோரை நம்ம நிலத்துக்கு வந்துட்டா பல வருஷங்கள் அந்த கோரையை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அது எப்படி பிரச்சனை ஏற்படும்னா, ஒரு கோரைக்கிழங்கு, இந்த ஒரு கோரைக்கிழங்க நீங்கள் வந்து நிலங்களில் எங்காவது போட்டுட்டோம்னா இதிலிருந்து கிட்டத்தட்ட 17 நாளுக்குள்ளேருந்து 21 நாளுக்குள்ள ஒரு 36 கிழங்கு உற்பத்தி ஆகும் ஒரு கிழங்குலேருந்து. ஸோ இந்த 36 கிழங்கு அடுத்த 3 வாரங்களுக்குள்ள 36 36 மல்டிப்ளை ஆகி ஒரு ஹெக்டேர் நிலத்தில், அதாவது 2.5 ஏக்கர் நிலத்தில் ஒரு வருஷத்தில் 40 டன் உற்பத்தி பண்ணிடும். ஸோ இந்த 40 டன் உற்பத்தியான அடுத்து நம்ம பயிர் நிலங்களும் போது 40 டன் கிழங்கு உள்ள நிலத்தில் இருக்கும். இந்த 40 டன் கிழங்கும் முளைச்சி வந்து பயிரோட போட்டி போடும். ஸோ நிலம் பால்பட்டு போயிடும். இதை வந்து நம்ம இப்போ ஒரு களைக்கொல்லி உபயோகப்படுத்திட்டு இருக்கோம், கிளைஃபாசைட்னு ஒரு களைக்கொல்லி உபயோகப்படுத்துகிறோம். அது என்ன பண்ணோம்னா, இந்த கிழங்கு முளைச்சி கோரை வெளியே வந்த பிறகு அந்த களைக்கொல்லியை நம்ம அடிக்கணும். இது இலைவழியா ஊடுருவி செல்லக்கூடிய ஒரு களைக்கொல்லி. இது என்ன பண்ணும்னா, மேலக்கிற பச்சையான இந்த கோரைய பகுதி மட்டும்தான் காய வைக்கும், கிழங்கு வந்து உயிரோட இருக்கும். இது ஒரு மாசத்துக்கு இது மேல வந்து காஞ்சி போயிடும். அடுத்து ஒரு 60 நாளைக்கு நம்மளுக்கு மேல எந்த களையும் முளைச்சி வராது. இப்போ இந்த களை மேலக்கிறது காஞ்ச உடனே கீழே இருக்கிற கிழங்கு வீரியமா இருக்கும். அதாவது இதுல ஒரு கோரையினோட கிழங்கு வந்து 36 கிழங்கு உற்பத்தி பண்ணிருக்கும். இந்த ஒரு கோரை கிழங்கு தாய் கிழங்கு செத்து போயிடும், ஆனா 36 கிழங்கு உயிரோடு இருக்கும். அந்த அடுத்த ஒரு 15 நாள் இருந்து அல்லது ஒரு மாசத்துக்குள்ள 36 கிழங்குல ஒரு பகுதியான கிழங்கு வந்து முளைச்சு புது கோரையா வரும். சோ இதை வந்து நாம வந்து ஒவ்வொரு டைம் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ட்ரை ஃபாசிட் களைக்குள் அடிச்சுட்டே இருக்கணும். சோ முழுவா இந்த களையை வந்து இந்த கோரை கிழங்கை கட்டுப்படுத்த முடியாது. சோ நாங்க இதுக்கான ஒரு ஆராய்ச்சி திட்டத்தை உருவாக்கி இப்ப இங்க நானோ தொழில்நுட்பத்துல ஒரு களைக்கொல்லிய தேர்ந்தெடுத்து செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப என்ன பண்ண போறோம்னா, இதுவரைக்கும் எந்த களைக்கொல்லியுமே மண்ணில் போடக்கூடிய களைக்கொல்லி இந்த கோரை கட்டுப்படுத்துறதுக்கு மார்க்கெட்ல இல்ல. ஆனா நாங்க புதுவிதமா ஒரு நானோ தொழில்நுட்பத்துல களைக்கொல்லி உருவாக்கிட்டு இருக்கிறோம். அந்த களைக்கொல்லி என்ன பண்ணோம்னா, பயிர் மேல அடிக்க மாட்டோம், மண்ணில போட்டோம்னா மண்ணில வந்து அது பதியாம அல்லது மண்ணில வந்து அதோட ஒட்டாம நேரா இந்த கிழங்குக்கு மட்டும் போகும். தலை வழியே அடிக்கும் போது ஒரு கிழங்கு மட்டும் சாகும். மண்ணு வழியா போட்டோம்னா தண்ணீர் மூலம் நான் சொன்ன ஒரு கிழங்குல இருந்து 36 கிழங்கு உருவாக்கணும்னு, இந்த 36 கிழங்குமே இந்த களைக்கொல்லினால செத்து போயிடும். சோ நம்ம ஒரு தடவை மண்ணில் போட்டோம்னா மொத்தமா மண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை கிழங்குகளையுமே நம்மளுக்கு வந்து கொல்ல முடியும். சோ ஒரு தடவை நம்ம போட்டுட்டோம்னா நிலத்தில் இருக்கிற கோரை கிழங்கு அத்தனையும் அழிச்சிடலாம். சோ மண்ணுக்கு எந்த வித பாதிப்பு ஏற்படாது. இப்ப நாங்க இதுல உபயோகப்படுத்தக்கூடிய களைக்கொல்லி வந்து கிளைஃபாசைட்டோட நானோ பார்ட்டிகல்ல என்கேப்சுலேட் பண்றோம், அதாவது ஒரு கோட்டிங் முறையில அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணி மண்ணுக்கு கொண்டு போறோம். இந்த நானோ பார்ட்டிகல் வந்து அதை முளைக்க செய்யும். இந்த களைக்கொல்லி வந்து கிழங்கு முளைக்க ஆரம்பிச்ச உடனே நானோ பார்ட்டிகளோட அனுப்புன களைக்கொல்லி வந்து அதை கொண்டுபடும். சோ ஒன்னு வந்து அதனுடைய உறக்க நிலையிலிருந்து அதை விழித்தலை செய்யும் அந்த கிழங்கை. அதுல வந்து 6-7 கண்ணு 8 கண்ணு இருக்கும் ஒரு கிழங்குல. சோ ஒவ்வொரு கண்ணுமே ஒவ்வொரு வாரத்துக்கு ஒருக்க முளைச்சிட்டு வரும். இயற்கையில் விட்டீங்கன்னா இதுல வந்து ஒரு கிழங்குல 6-7 கண்ணு இருக்கும். ஒவ்வொரு கண்ணுமே ஒரு ஒரு வாரத்துல தனித்தனியா இடைவெளி விட்டு முளைச்சிட்டு இருக்கும். நாங்க வந்து இது மண்ணுக்குள்ள போடும்போது இந்த மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய இதனுடைய உறக்க நிலையை அது தாக்கிடும். சோ உடனே இதுல இருந்து எல்லா கண்ணுகளும் முளைக்கும். 6 கண்ணு 7 கண்ணு 8 கண்ணு எல்லாம் முளைச்சிடும். முளைச்ச உடனே இந்த நானோ பார்ட்டிகளோட போகக்கூடிய களைக்கொல்லி இந்த முளைச்சு வரக்கூடிய எல்லா கண்ணையுமே கொன்றும். சோ நம்மளுக்கு ரெண்டு விதத்துல நன்மை, ஒன்னு வந்து முளைக்க வச்சிடும், முளைக்க வச்ச உடனே களைக்கொல்லி கொன்றும். சோ நம்மளுக்கு வந்து காட்டுல மேல செடியே முளைச்சு வராது. இப்ப நடைமுறையில் உள்ள பயிர் மேல அடிக்கக்கூடிய களைக்கொல்லி உபயோகப்படுத்தணும்னா இது மேல வந்துடும். மேல வரும்போது மண்ணில் உள்ள சத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கும், பயிரோட போட்டி போடும். சோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நானோ தொழில்நுட்பத்தில் உள்ள களைக்கொல்லி உபயோகப்படுத்தணும்னா மேல வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது பயிர்களுக்கு தேவையான சத்துக்களையோ அல்லது வந்து சூரிய ஒளியோ பாதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இது கொண்டுடலாம். இது ஒரு முக்கியமான தொழில்நுட்பம். இதுவும் ஆராய்ச்சி நிலையில் உள்ளது, இன்னொரு சிறிது காலத்துக்குள்ள நம்ம நடைமுறை கொண்டு வந்திருக்கோம். களைக்கொல்லியை பொறுத்தவரைக்கும் அடுத்து என்ன பிரச்சனைனா, நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு களைக்கொல்லியை அடிச்ச பிறகு பயிர் அறுவடை பண்ணிட்டோம். அந்த பயிர் அறுவடை பண்ண பிறகு நிலங்கள்ல மீதி ஏதாவது கழிவு இருக்குதா, அந்த களைக்கொல்லியோட கழிவு இருக்குதா நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருந்தோம்னா அடுத்த பயிர் போறதுக்குள்ளாடி அதை நம்ம வந்து நம்ம லேபில் கொடுத்து அனலைஸ் பண்ணி அப்புறமா தான் நம்ம எவ்வளவு கழிவு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கான தொழு உரங்களையோ அல்லது அதுக்கான நானோ பாட்டிகளையோ போட்டு நம்ம வந்து டீக்ரேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். சாயில் சாம்பிள் எடுத்துட்டு வந்து நம்ம லேபில் அனலைஸ் பண்ணி எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அப்புறம் அதுக்கு அப்படி அதை கான்சன்ட்ரேஷன் குறைக்கிறதுக்குன்னு ஒரு ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரு கிராப்புக்கு ஒரு பயிருக்கு இன்னொரு பயிர் கிடையில ரொம்ப இடைவெளி தேவைப்படும். ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போ நேனோ பயோ சென்சார்னு ஒரு சின்ன கருவி செய்யறதுக்கான ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்கோம். இது என்ன செய்யணும்னா, நம்ம சாயலில் வந்து ஒரு ப்ரோப் இருக்கும், ஒரு தெர்மோமீட்டர் மாதிரி. நம்ம தெர்மோமீட்டர் எப்படி நம்ம வந்து உடம்புல இருக்கிற வெப்பத்தை கணக்கிடுறதுக்காக தெர்மோமீட்டர் வச்சிருக்க மாதிரி, இதை சாயல் கொண்டு போய் வச்ச உடனே இப்ப பயிர் அறுவடை முடிஞ்சது, அடுத்த பயிர் போகணும். அந்த அடுத்த பயிர் போக முன்னாடி முதல் பயிருக்கு போட்ட களைக்கொல்லி மண்ணில் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு சாயல் சம்பளம் எடுக்க வேண்டாம், மண் பரிசோதனை செய்ய வேண்டியதில்லை. இந்த நேனோ பயோ சென்சார் ஒரு நீடில்மா இருக்கும், அது வந்து மண்ணில் எத்தனை நாளத்துக்கு வேணுமோ அத்தனை நாளத்துக்கு நம்ம உள்ள வச்சோம்னா உடனே சாயல்ல இவ்வளவு அளவு களைக்கொல்லியோட கழிவு இருக்குது. சோ அடுத்த பயிருக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன வந்து பரிந்துரை செய்யணுமோ அதை செஞ்சு அந்த கழிவை போக்கிட்டு அடுத்த பயிருக்கு போய்க்கலாம். இல்லது அதோட ஒட்டிய பயிர், இப்ப மக்காச்சோளம் போடுறோம், அட்ராசின் களைக்கொல்லி நிலத்தில் இருக்குதுன்னா அதோட சார்ந்த ஒரு இன்னொரு பயிர், அதாவது சோளம் போடலாம் அல்லது கம்பு போடலாம் அல்லது ராகி போடலாம். சோ இந்த மாதிரி நம்ம வந்து பயிர்களை தேர்வு செய்யறதுக்கான எந்த பயிர் தேர்வு செய்யலாம்னு ஒரு நம்மளுக்கு ஒரு முடிவு தெரியும். அல்லது பயிர்ல நிலத்தில் எவ்வளவு கழிவு இருக்குது, அந்த கழிவு எப்படி களைக்கொல்லியோட கழிவு இருக்குது, அந்த கழிவு எப்படி வந்து குறைக்கலாங்கிறதுக்கான உடனுக்குடனே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். சோ எவ்வளவு பரப்பளவு வேணாலும் உடனுக்குடனே களைக்கொல்லியோட கழிவு கண்டுபிடிச்சு நம்மளுக்கு நிவர்த்திக்கான பயன் கிடைக்கும். சோ இது ஒரு முக்கியமான ஆராய்ச்சி, அது இப்போ ஆராய்ச்சி கூடத்தில் இருக்குது. நம்மளுக்கு வந்து நுந்துகள் இருந்து அல்லது சில பயிர்களோட வேர்கள் இருந்து வரக்கூடிய சில ரசாயன கழிவுகள் கூட நம்மளுக்கு களைக்கொல்லியா பயன்படுத்தலாம். அது வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சி வந்து முடிவுறாம அல்லது வந்து மார்க்கெட்ல போய் ரொம்ப அளவுக்கு நம்ம என்ன விளம்பரப்படுத்தாம ஆராய்ச்சி அப்படி நிக்குது. இதுல வந்து நம்மளுக்கு வந்து ரசாயனம் வந்து இல்ல, பயிர்கள் இருந்து வரக்கூடிய அல்லது சில செடிகள் இருந்து வரக்கூடிய கழிவு அல்லது ரசாயனம் அல்லது நுண்ணீர்கள் இருந்து வர ரசாயனம், இதுவே வந்து நிறைய களை கட்டுப்படுத்துறதுக்கு உபயோகப்படுத்துறோம். இப்ப ஏன் நம்மளுக்கு அதிக அளவுல அது வந்து கிடைக்கலனா, அதனுடைய எஃபிஷியன்சி ரொம்ப குறைவு, அதனுடைய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய களைகளை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை ரொம்ப குறைவா இருக்குது அதுக்கு. ஸோ அதை வந்து நாங்க ஆக்டிவேட் பண்ணலாம், அதாவது நாங்க வந்து சார்ஜ் ஆட் பண்ணி அதை வந்து மோர் சூப்பர் ஆக்டிவ் ஹெர்பிசைட்னு சொல்லுவாங்க, அதை கூட நாங்க பண்றதுக்கான ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு.
களை கட்டுப்பாட்டுலயும் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறதுலயும் நானோ தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு உதவியா இருக்கு அப்படிங்கறத பத்தி நிறைய விவரங்கள் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க பேராசிரியர் சி ஆர் சின்னமுத்து அவங்க.
அதுக்கு அடுத்த முறையா இப்ப வந்து மார்க்கெட்ல இருக்கிற களைக்குள்ளே வந்து நம்ம போட்டோம்னா அதனுடைய களையை கட்டுப்படுத்தும் திறன் வந்து 40-60% தான் இருக்குது, மீதி வந்து கிட்டத்தட்ட 40-50% வந்து வீணா போயிடுது. ஸோ அதனோட வீரியத்தை அதிகப்படுத்தணும், அதனுடைய களை கட்டுப்படுத்தும் திறனை அதிகப்படுத்தணும்னா நம்மளுக்கு வந்து களைக்கொல்லி உபயோகப்படுத்தக்கூடிய அளவு குறைஞ்சு போயிடும். ஸோ 1 கிலோ போட வேண்டிய இடத்துல 400 கிராம் போட்டால் போதும். ஸோ நம்மளுக்கு களைக்கொல்லியோட செலவும் குறைவுது, அதனுடைய கட்டுப்பாட்டு திறன் அதிகமாகுது, நிலத்தில் தங்கிக்கூடிய கழிவும் குறைஞ்சு போயிருது. இதுக்கு என்ன பண்றோம்னா நாங்க களைக்கொல்லி மார்க்கெட்ல இருக்கிற களைக்கொல்லி வந்து நானோ பார்ட்டிகளா கன்வெர்ட் பண்றோம். இப்போ வந்து ஒரு களைக்கொல்லி வந்து அதனுடைய கிரானுல் சைஸ் வந்து கிட்டத்தட்ட 2000 நானோமீட்டர் இருக்கும். ஸோ அதை வந்து நாங்க வந்து 100 நானோமீட்டர்ல இருந்து கிட்டத்தட்ட 10 நானோமீட்டர் 100 நானோமீட்டர் வரைக்கும் கன்வெர்ட் பண்ணோன்னே அந்த களைக்கொல்லிய பயிர்கள் மேல அல்லது களை செடிகள் மேல தெளிக்கும் போது அந்த களை செடிகளுக்குள்ள ஊடுருவி களைகளை கட்டுப்படுத்திடும். ஸோ அளவை குறைக்கலாம், முழுதாக கட்டுப்படுத்தலாம். ஸோ இது ஒரு தொழில்நுட்ப முறை, இதுவும் ஆராய்ச்சியில் உள்ளது, 1-2 இயர்ஸ்ல இதுவும் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு வந்துடும். இந்த மாதிரி முறைகள்ல நாங்கள் வந்து களைகளை கட்டுப்படுத்துறதுக்கு மானாவாரி நிலம், பாசன நிலம், கழிவுகளை எப்படி குறைக்கிறது, பிரச்சனையான இந்த கோரைகளை கட்டுப்படுத்துறது எப்படி, அதே மாதிரி பயிர் அறுவடைக்கு பிறகு களைக்கொல்லியோட கழிவுகளை எப்படி உடனுக்குடனே கண்டறியது, அடுத்த பயிர் என்ன பரிந்துரை செய்யறது, அப்புறம் நம்மளுக்கு பயிர் மூலம் நுண்ணுயிர் மூலம் வரக்கூடிய ரசாயனங்களை வச்சு எப்படி களைகளை கட்டுப்படுத்துறது, அதனுடைய வீரியத்தை அதிகப்படுத்துறது, அப்புறம் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய களைக்கொல்லிகளுடைய அளவை குறைச்சு வீரியத்தை அதிகப்படுத்துறது ஆகிய ஏரியாவில் நாங்கள் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கோம். கூடிய விரைவில் இதுக்கான முடிவு எங்களுக்கு வந்துடும். விவசாயிகளுக்கு கூடிய விரைவில் வரக்கூடிய நிலையில் உள்ளது இது. ஸோ நம்மளுக்கு எல்லாம் தெரியும் நேனோ தொழில்நுட்பங்கிறது ஒரு புதிய தொழில்நுட்பம், இதில் வந்து நிறைய ஆராய்ச்சிகள் நடக்குது, உரங்களை பற்றி, விதைகளை பற்றி, பூச்சி கட்டுப்பாடு பற்றி, களைக்கொல்லி பற்றி நடக்குது. இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற களைக்கொல்லி விட அந்த நேனோ களைக்கொல்லி வந்து ரொம்ப வீரியமானது, பயிர்களுக்கு அந்த வித கெடுதல் ஏற்படுத்தாது, மண்ணுக்கும் அந்த வித கெடுதல் ஏற்படுத்தாது. இன்னைக்கு உபயோகப்படுத்திருக்கிற களைக்கொல்லியிலிருந்து ஒரு பகுதியாக குறைக்கிறதுனால விலையும் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து களையை வந்து கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் மண்ணிலிருந்து வீணாகக்கூடிய சத்துக்களை சேமிக்க முடியும், நம்ம சூரிய ஒளியை நம்ம வந்து அதிக அளவில் பயன்படுத்திக்க முடியும், பயிர்களுக்கு எந்த இடையூறும் இருக்காது, களை இல்லைன்னா அந்த களைய செடிகளை ஒட்டி வளரக்கூடிய பூச்சிகளும் இருக்காது. ஸோ பூச்சி தொலையிலிருந்து நம்ம பயிர்களை பாதுகாக்கலாம், அடுத்தடுத்த பருவத்துக்கு அந்த பூச்சி வந்து களைகள் செடிகள் மூலம் போகக்கூடிய தடுக்கப்படுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த பூச்சியினுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போய் நம்மளுக்கு வந்து பூச்சிக்கொல்லி மருந்து உபயோகப்படுத்துறது குறைஞ்சிப்படும். அது ஆல்டர்னேட் ஹோஸ்ட் சொல்லுவாங்க, பயிர் இல்லாத போது இந்த பூச்சி வந்து அந்த களையில் செடியில் தான் இருந்து வளரும். ஸோ அதுவும் குறைஞ்சி போயிடும். ஸோ நம்மளுக்கு வந்து பூச்சி கட்டுப்பாடு இருக்கும், இயற்கையில் கிடைக்கக்கூடிய அனைத்து சத்துக்களையும் அல்லது ரிசோர்ஸையுமே நம்ம வந்து ரொம்ப எஃபிஷியன்டா யூஸ் பண்ண முடியும். ஸோ மண்ணுக்கும் கேடுகள் இல்லை, விவசாயிகளுக்கும் விலை குறைவாக இருக்கும். இதற்கான ஆராய்ச்சிகள் நானோ தொழில்நுட்ப ஆராய்ச்சி கூடத்தில் நடந்துட்டு இருக்கு. என்னோட மாணவிகள் பிஹெச்டி ஸ்காலர், எம்எஸ்சி ஸ்காலர் எல்லாமே இதில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 6 தீசிஸ் இதில் செஞ்சிருக்கோம், அதில் 4 தீசிஸ் வந்து பெஸ்ட் தீசிஸ் அவார்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி புதிய தொழில்நுட்பத்துக்கால. ஸோ இந்தியாவில் இது ஒரு புதிய முயற்சி, உலக அளவில் கூட இது ஒரு புதிய முயற்சி, நானோ களைக்கொல்லி இது வரைக்கும் எங்கேயுமே வெளியே வரல. ஸோ இது ஒரு புதிய முயற்சியாகும். வணக்கம்.
இதுவரைக்கும் களைகளை கட்டுப்படுத்துறதுலையும் வேளாண் இடுபொருட்களுக்கான செலவை குறைக்கிறதுலையும் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறதுலையும் நானோ தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு உதவியா இருக்கு அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் நமக்கு சொன்னாங்க நானோ தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் முனைவர் சி ஆர் சின்னமுத்து அவங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தவறாம தெரிவிங்க. அதற்கான முகவரி விரிவாக்க கல்வி இயக்குனர், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. தொலைபேசி வாயிலாகவும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதற்கான எண் 243-1055. தொடர்ந்து விவசாயி FM நிகழ்ச்சிகளை கேளுங்க நேயர்களே.